வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று 3 யோவான் 4 வசனம் முதல் நாம் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. இது சிறந்த ஆறுதலான வார்த்தைகள். இவை நம்மை உற்சாகப்படுத்தும் வார்த்தைகள். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. எபேசு சபையிலே யோவான் போதகராக இருந்து அநேகரை இயேசுவண்டை நடத்தினார். இப்பொழுது அவர் வயதானவராகிவிட்டார். தன்னுடைய சபையிலே உள்ளோர் அநேகர் ஆசியாவின் பல பகுதிகளிலே சிதறப்பட்டு தொடர்ந்து சத்தியத்திலே நடக்கிறதை கேள்விப்படுகிறார். இது அவருக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுத்தது. இங்கே மீண்டுமாக சத்தியத்திலே நடப்பதை குறித்து பார்க்கிறோம். அதாவது சரியான உபதேசத்தில் நடப்பதையும் சகோதர அன்பில் நடந்து கொள்வதையும் இது குறிக்கிறது. அவருடைய சகோதரர்கள் இதை வெளிப்படுத்தி காட்டினார்கள். நம்முடைய வானொலி ஊழியத்திலேயும் இது மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டு வரும் ஒரு உண்மையாயிருக்கிறது. அநேகர் பல ஆண்டுகளாக இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு வருகிறார்கள். இவ்வாறு இந்த நிகழ்ச்சிகளின் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஆங்காங்கே சபைகளிலே அங்கத்தினர் ஆகிறார்கள். இவ்வாறு அநேகர் பல ஆண்டுகளாக கிறிஸ்துவண்டை நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் நம்முடைய அலுவலகத்திற்கு கடிதம் எழுதி, நாங்கள் தேவனுடைய சத்தியத்திலே இன்றும் நடக்கிறோம் என்று எங்களுக்கு தெரிவிப்பது எவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறது. அதற்காக நாங்கள் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீங்களும் கூட இந்த நிகழ்ச்சியினாலே கிறிஸ்துவுக்குள்ளே வந்திருப்பீர்கள் என்று சொன்னால், இதுவரை எங்களுக்கு அதை எழுதி தெரிவிக்காமல் இருந்திருப்பீர்கள் என்றால் அதை தயவு கூர்ந்து எழுதி தெரிவிக்க உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். நாங்கள் தேவனை துதிப்பதற்கும் உங்கள் நிமித்தமாக மகிழ்ச்சி அடையவும் இது ஏதுவாக இருக்கும். ஒரு ஊழியர், சற்று வயதானவர், இவர் அநேகரை இயேசுவண்டை நடத்தியிருக்கிறார். இவருடைய வகுப்பிலே அமர்ந்து அநேகர் வேதத்தை கற்று சிறந்த தேவனுடைய ஊழியக்காரர்களும் ஆகியிருக்கிறார்கள். இந்த ஊழியருடைய மகள் ஒரு பிரசங்கியாரின் கூட்டத்திற்கு சென்றார்கள். அந்த பிரசங்கியார் இந்த ஊழியருடைய மாணவனாக இருந்தவர் என்பது அந்த மகளுக்கு தெரியாது. இவர்கள் குடும்பமாக சென்று அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு வீடு திரும்பி தன் தந்தையிடத்திலே வந்து, அப்பா, அந்த ஊழியர் எவ்வளவு அழகாக பிரசங்கித்தார் தெரியுமா? அவருடைய பிரசங்கத்தின் கருத்துக்கள் எல்லாம் மிகவும் ஆழமானவை. நான் இதுவரை அவ்வாறு கேட்டதில்லை. அப்பா, வாலிபர்களுக்கு உங்களாலே பேச முடியாது, ஆனால் அவர் அந்த வாலிபர்களை எல்லாம் அழகாக உட்கார வைத்து பிரசங்கத்திலே அவர்களை கவர்ந்து விட்டார். அவருடைய கூட்டத்திலே வாலிபர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது என்று சொன்னாள். ஆனால் அந்த ஊழியருடைய மகள் சொன்னதிலிருந்து அந்த செய்தியாளர் தனது மாணவன் என்றும் தன்னுடைய செய்தி ஒன்றையே அவர் பயன்படுத்தினார் என்பதையும் இந்த ஊழியர் அறிந்து கொண்டார். ஆனாலும் ஊழியர் இதை குறித்து ஒன்றும் அவளிடத்திலே சொல்லவில்லை. அவர் அவ்வாறு பிரசங்கித்ததற்காக இந்த வயதான ஊழியர் சந்தோஷப்பட்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். ஒருவேளை இந்த ஊழியரான தகப்பனார் அதே செய்தியை கொடுத்திருந்தால் அவருடைய மகள் அதை இந்த அளவிற்கு ஏற்றிருப்பாளா என்பது சந்தேகம்தான். ஏனென்றால் அவள் நினைப்பதெல்லாம் தன் தந்தை வயதானவர் என்பதுதான். ஆனால் அந்த இளம் ஊழியர் இந்த இளம் சமுதாயத்திற்கு ஏற்றபடியான புதிய புதிய வார்த்தைகளை பயன்படுத்தி அழகிய மொழி நடையிலே பேசி அந்த பழைய செய்தியையே புதிய செய்தியாக்கிவிட்டார். இதற்காக அந்த வயதான ஊழியர் வருத்தப்படுவாரா? இல்லை, அது அவருக்கு மிகுந்த சந்தோஷத்தையே கொடுத்தது. யோவான் உணர்ந்ததைப் போலவே இவரும் உணர்ந்தார். யோவான் என்ன சொல்கிறார்? என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. இது ஆச்சரியமான காரியம் இல்லையா? நாம் இதிலே மகிழ்ச்சி கொள்வோம். குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே வயதான நாட்களிலே நமக்கு முன் இனி எதிர்காலம் பெரிதாக ஒன்றுமில்லை என்ற நாட்கள் வரும்பொழுது இந்த பிள்ளைகள் நம்மால் வழிநடத்தப்பட்டவர்கள். இவர்கள் மேலே வளர்ந்து வரும்பொழுது அது மகிழ்ச்சியையே தரும். நாம் ஒருவேளை அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதிலே சிறிய காரியத்தையே செய்திருந்தாலும் அவருடைய வளர்ச்சி நமக்கு மகிழ்ச்சியையே கொடுக்கும். அவர்கள் சத்தியத்திலே நடந்து கனிதரும் வாழ்க்கை வாழ்வது மிகுந்த சந்தோஷத்தையே தரும். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, அநேகரை கிறிஸ்துவண்டை வழிநடத்த தீர்மானம் செய்யுங்கள். உங்களால் இயன்றவரை ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். உங்களை சுற்றிலும் பாருங்கள், எத்தனை பேர் சந்தோஷம் இல்லாமல், உற்சாகம் இல்லாமல், வாழ்க்கையை குறித்து ஒரு வெறுப்போடு வாழ்கிறார்கள். அப்படிப்பட்டவரிடத்திலே நீங்கள் பேசி பழகி அவர்களுடைய சந்தோஷத்திற்கு இயேசு தேவை என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கள். உங்களுக்கு பயன்பட்ட ஒரு புத்தகத்தையோ ஒற்றைத்தாள் பிரதியையோ நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கலாம். எப்படியாவது அவர்களை கர்த்தரண்டை வழிநடத்த பிரயாசப்படுங்கள். அவர்கள் கர்த்தரை அறிந்து அவருக்குள்ளே சாட்சியாக சத்தியத்திலே நடக்கும்பொழுது, நமக்கு எத்தனை வயது ஆனாலும் அவர்கள் சத்தியத்திலே நடப்பதை குறித்து நாம் திரும்ப அறியும் பொழுது அது நமக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறதாயிருக்கும். 3 யோவான் 5 வசனத்திற்கு வாருங்கள். பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். இங்கே யோவான் காயுவை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். காயு யோவானின் ஆவிக்குரிய பிள்ளைகளிலே ஒருவர் என்பது தெளிவாக தெரிகின்ற காரியம். இவர் யோவானால் கிறிஸ்துவனிடத்திலே நடத்தப்பட்டவர். அவருடைய நடத்தை உபதேசத்திற்கு ஏற்றபடி காணப்பட்டது. இது நடந்தபொழுது ஆச்சரியமான காரியமாயிருந்தது. 5 வசனம் முதல் 8 வசனம் வரை உள்ள பகுதியிலே காயு எவ்வாறு தேவனுடைய உண்மையான ஊழியர்களை வரவேற்று உபசரித்தார் என்பதை யோவான் அங்கீகரித்து சில கருத்துக்களை சொல்கிறதை பார்க்கிறோம். இதற்கு முரணாக 2 யோவானிலே நாம் பார்க்கும்பொழுது அங்கே அவர் கள்ள போதகர்களை எவ்வாறு வரவேற்று உபசரிப்பது தவறு என்பதை கண்டித்து எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் 3 யோவானிலே அவர் விசுவாசிகளை, உண்மையான சகோதரர்களை ஏற்று உபசரிக்கும்படி உற்சாகப்படுத்துகிறார். சில தவறான மனிதர்களிடத்திலே ஏற்பட்ட கசப்பான அனுபவத்திற்காக அடுத்து உண்மையானவர்களை ஏற்று உபசரிப்பதை விட்டுவிடக்கூடாது. ஒரு சகோதரி இருக்கிறார்கள். அவர்கள் எல்லா ஊழியர்களுக்கும் மிகவும் அன்போடு கூட உதவி செய்வார்கள். ஆனால் திருச்சபையின் ஆராதனைக்கு மட்டும் செல்லவே மாட்டார்கள். ஏன் என்று காரணம் கேட்டபொழுது, நான் 2 சபைகளுக்கு சென்றிருக்கிறேன், அங்கே உள்ள ஊழியர் சரியில்லை, அவர் பணத்தை சரியாக பயன்படுத்துவதாக தெரியவில்லை, அவருடைய நடத்தையும் எனக்கு சரியாக படவில்லை, ஆகவே நான் திருச்சபைக்கு செல்வதையே நிறுத்திவிட்டேன், நான் ஜெபிப்பேன், ஊழியத்திற்கு உதவி செய்வேன், அதோடு நிறுத்திக் கொள்வேன் என்று சொன்னார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நாம் திருச்சபைக்கு செல்வதை, ஆலய ஆராதனைகளுக்கு செல்வதை விட்டுவிடக்கூடாது. அந்த சபையிலே திருப்தி இல்லை என்றால் உண்மையான தேவ மனிதர்கள் உள்ள சபைகளிலே நாம் கலந்து கொண்டு எப்படியாவது தேவனை ஆராதிக்க வேண்டியது அவசியம். நமக்கு சில கள்ள போதகர்களிடத்திலே, தவறான மனிதர்களிடத்திலே ஏற்பட்ட கசப்பான அனுபவத்திற்காக உண்மையான மனிதர்களிடம் பழகுவதையோ உண்மையான ஊழியர்களை உபசரிப்பதையோ விட்டுவிடக்கூடாது. தேவனை உண்மையாக சேவித்து வாழ்கிறவர்களை உற்சாகப்படுத்துவதை குறைத்துக் கொள்ளக்கூடாது. உலகத்தில் உள்ள எல்லா போதகர்களும் எல்லா மனிதர்களும் கள்ள போதகர்கள் அல்ல. அவர்கள் தீமையானவர்கள் அல்ல. யோவான் தன்னுடைய 2வது நிருபத்திலே அநேக வஞ்சகர்கள் உலகத்திற்குள்ளே புறப்பட்டு போயிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இப்படி இருக்கும்பொழுது காயுவை போன்ற நீங்கள் ஏன் சிறிய ஆவிக்குரிய பகுத்துணர்வு உடையவர்களாக இருக்கக்கூடாது? அருமையானவர்களே, ஒரு சபையோ ஒரு ஊழியமோ அது தேவனால் ஏற்படுத்தப்பட்டதுதானா, தேவ சத்தியத்தின்படி நடத்தப்படுகிறது தானா என்பதை உறுதி செய்து கொண்டு அதற்கு நீங்கள் உதவினால் போதும். அதற்கு பின்னர் நீங்கள் அதிலே பங்கு கொண்டால் போதும். தேவனுடைய வார்த்தை அங்கே கொடுக்கப்படுகிறதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அவர்கள் சகோதர சிநேகமுடையவர்களாக இருக்கிறார்களா என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். யோவான் இன்றைய நடைமுறைக்கு தேவையான காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் மிகவும் நடைமுறையானவர். அவர் கூறுகின்ற காரியங்கள் அன்றாட வாழ்க்கையிலே இன்றைக்கும் நமக்கு அப்படியே பொருந்தக்கூடியதா இருக்கிறது இல்லையா? இன்றைக்கும் எத்தனையோ பேர் சில ஊழியர்களை உபசரித்ததனாலே ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களினாலே தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியங்களுக்கு உதவி செய்வதே விட்டுவிட்டார்கள். இங்கே உண்மையான தேவ பிள்ளைகளை உபசரிப்பதற்கு உதவி செய்வதற்கு காயுவை யோவான் உற்சாகப்படுத்துகிறார். அதிலே சோர்ந்து போக வேண்டாம் என்று சொல்லுகிறார். 3 யோவான் 6 வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவருக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். இந்த சகோதரர்கள் காயுவின் சபைக்கு சென்று திரும்பி வந்தவர்கள். இவர்கள் திரும்பி வந்தவுடன் தேவனை ஆராதிக்கும்படியாக ஒரு நாளிலே கூடி வந்திருப்பார்கள். அப்பொழுது யோவான் எல்லாரையும் பார்த்து, இந்த சகோதரர்கள் சுவிசேஷத்தை நிமித்தம் பல இடங்களுக்கு சென்று திரும்பியிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லப் போகிறதை இப்பொழுது நாம் கேட்கப் போகிறோம். தேவன் அவர்களுடைய இந்த ஊழியத்தை எவ்வாறு ஆசீர்வதித்தார், எவ்வாறு ஒவ்வொரு இடங்களிலேயும் அவர்களை வழிநடத்தினார் என்று நாம் அவர்கள் சொல்ல கேட்போமா என்று கூறியிருப்பார். உடனே அந்த சகோதரர்களிலே ஒருவர் எழுந்திருந்து, நான் பயணப்பட்டு ஊழியத்திற்காக சென்றிருந்த பொழுது காயு என்று சகோதரரை சந்தித்தேன். அவர் தேவனுடைய ஊழியர்களிலே விசேஷித்தவர் என்று சொல்லலாம். அவர் எனக்கு தன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்தார். ஆனால் இதேபோல் எல்லாரும் திறந்து கொடுத்திருக்க மாட்டார்கள் என்று உறுதிப்பட சொல்வேன். ஏனென்றால் அவர் அந்த அளவிற்கு என்னை அலசி ஆராய்ந்தார். நான் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும் உண்மையான ஊழியர்தானா, நான் தேவனுடைய வார்த்தையை முற்றிலும் விசுவாசிக்கிறேனா இல்லையா, நான் சகோதர அன்பிலே நடக்கிறேனா இல்லையா என்பதையெல்லாம் அவர் சோதித்து அறிந்து கொண்ட பின்னர்தான் என்னை ஏற்றுக்கொண்டார். அவர் வீட்டையும் உள்ளத்தையும் அதற்கு பின்பு பரிபூர்ணமாக எனக்கு திறந்து கொடுத்தார். அங்கே காயுவோடு நாங்கள் ஒரு சிறந்த ஐக்கியத்தை பெற்றிருந்தோம் என்று கூறினார். இப்பொழுது யோவான் காயுவுக்கு எழுதுகிறார், நான் இப்பொழுது இவை எல்லாவற்றையும் குறித்து அநேகர் மூலமாக கேள்விப்பட்டேன். இது எவ்வளவாக என் உள்ளத்தை சந்தோஷப்படுத்துகிறது என்பதை நீனும் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று எழுதியிருக்கிறார். அருமையானவர்களே, உங்களை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தினவர்கள் மனம் மகிழும்படியாக உங்கள் வாழ்க்கை அமைந்திருக்கிறதா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். அல்லது உங்களை குறித்தவர்கள் பின்னான நாட்களிலே கேள்விப்படும் பொழுது நீங்கள் விசுவாசத்திலே இல்லை என்று அறிந்து அவர்கள் துக்கப்பட வேண்டியது இருக்குமா? ஒருவேளை அப்படி பின்வாங்கி போயிருந்திருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்திய சகோதரனுக்கு சகோதரிக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து தெரியப்படுத்தி உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்படியாக கேட்டுக் கொள்ளுங்கள். கர்த்தருக்குள்ளே உங்களை திடப்படுத்திக் கொண்டு மீண்டும் முன்னோக்கி செல்ல ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். மீண்டுமாய் கர்த்தருக்காக உங்களை அர்ப்பணித்திருப்பதை அவர்கள் கேள்விப்படும் பொழுது அவர்கள் மனம் மகிழ்ச்சி அடையும். இங்கே தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும் என்று சொல்கிறார். நாம் யோவானின் 2 நிருபத்தை பார்க்கிற போது, அங்கே கள்ள போதகர்களுக்கு வாழ்த்துதல் சொன்னாலும் நீங்கள் அவர்களோடு பங்குள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அவர்களுடைய துட்கிரியைகளுக்கு பங்காளிகளாகி விடுகிறோம் என்கிறார். ஆனால் இங்கே சொல்கிறார், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை உபதேசிக்கிறவர்களுக்கு அன்பில் நடக்கிறவர்களுக்கு உதவி செய்தால் நன்மை செய்கிறீர்கள் என்று சொல்கிறார். இதை நாம் செய்ய வேண்டியது அவசியம். ஏன் தெரியுமா? வசனம் 7 பாருங்கள். ஏனெனில் அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். யோவான் காயுவிற்கு இவ்வாறு எழுதுகிறார், இந்த சகோதரர்கள் தேவனை நம்பி புறப்பட்டு சென்றார்கள். நீ அவர்களுக்கு உன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்தாய். அவர்கள் மிகவும் உண்மை உள்ளவர்கள், அவர்கள் மிகவும் நேர்மையானவர்கள். நீ அவர்களை ஏற்றுக்கொண்டாய் என்கிறார். அந்த சகோதரர்கள் மிகவும் தியாகமாக புறப்பட்டு சென்றவர்கள். அவர்கள் எந்த ஒரு சம்பளத்தையும் யாரிடமும் பெறவில்லை, உதவித்தொகையையும் கேட்கவில்லை. அவர்கள் தேவனை நம்பி புறப்பட்டு சென்றதால் அவர்களுக்கு வீடுகள் திறந்து கொடுக்கப்பட்டது. சில இடங்களிலே அவர்களுக்கு உதவி கொடுக்கப்பட்டது, சில இடங்களிலே அவர்களுக்கு உதவி கிடைக்கவில்லை. இங்கே என்ன சொல்கிறார்? அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் என்று சொல்கிறார். ஊழியர்கள் உண்மையானவர்களா இல்லையா என்பதை சோதித் தெரிவதற்கு இது மற்றும் ஒரு வழியாகும். பணத்திற்காக ஊழியம் செய்கிற மக்களை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா? இதை வாங்க வேண்டும், அதை வாங்க வேண்டும் என்று சிறிய சிறிய காரியத்திற்கும் கூட மக்களிடத்திலே நன்கொடையை எதிர்பார்க்கிற மக்களுக்கு உதவி கொடுக்கிறீர்களா? அல்லது தேவனுடைய ஜனங்களை சார்ந்திருக்கிற தேவனுடைய பணியாக இருக்கிறதா? யோவான் இங்கே சொல்கிறார், இந்த மனிதர்கள் எல்லாரும் புறஜாதியாரிடத்திலே, அதாவது அவிசுவாசிகளிடத்திலிருந்து ஒன்றும் வாங்காமல் புறப்பட்டு சென்றார்கள் என்று சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான ஊழியக்கார சகோதரனே, அவிசுவாசிகளிடத்திலே கர்த்தருடைய ஊழியத்திற்கு உதவி வாங்குவது சரியா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஊழியங்கள், ஊழியர்கள் விசுவாசிகளிடமிருந்து மட்டுமே உதவியை பெறுவது தேவனுடைய முறை. நாம் நம்முடைய வானொலி ஊழியத்திலே இதை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். ஒரு அவிசுவாசி ஊழியத்திற்காக கொடுப்பார் என்று எதிர்பார்க்க முடியாது. அவ்வாறு அவர்கள் அனுப்பினாலும் தேவன் அதை ஆசீர்வதிப்பார் என்றும் சொல்ல முடியாது. விசுவாசிகளை கொடுக்கும்படி கேட்பதே வேத முறைமை. இதைத்தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த தேவ ஊழியர்கள் புறஜாதியாரிடத்திலே ஒன்றும் வாங்காமல் புறப்பட்டு சென்றார்கள். புறஜாதியான மக்கள் தேவனுடைய பணிக்கு கொடுக்கும்படியாக இந்த ஊழியர்கள் வேண்டுகோள் விடுக்கவில்லை. இதை ஒருவேளை அநேகர் ஏற்றுக்கொள்கிறதில்லை. ஆனாலும் தேவனுடைய பணிக்கு கொடுக்கும்படி அவிசுவாசிகளை கேட்டுக்கொள்வது முறையல்ல என்றே நான் நினைக்கிறேன். ரட்சிப்பின் அனுபவம் பெற்று கர்த்தர் மேலே அன்பு கொண்டு ஆத்மாக்கள் பேரிலே தாகமுள்ளவர்கள் விசுவாசிகளான சகோதர சகோதரிகள் ஆண்டவரை நேசிப்பதினாலே அவர் மேலே உள்ள அன்பினாலும் ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற பாரத்துடனும் கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட உதவித்தொகை ஆசீர்வாதமானதாய் இருக்கும். வனாந்தரத்திலே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேலின் ஆசாரியர்கள் தோள் மீது வைத்தே சுமந்து கொண்டு செல்லப்பட்டது. அவர்கள் அதை மாட்டு வண்டியில் கூட வைக்க இயலவில்லை. ஆசாரியர்கள்தான் அதை கொண்டு போக வேண்டும் என்று தேவன் கூறிவிட்டார். இன்று தேவனுடைய ஆசாரியர்கள் விசுவாசிகள்தான். ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு ஆசாரியனே. நீங்களும் நானும் தான் புதிய உடன்படிக்கை பெட்டியாகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய தோள்களிலே சுமந்து மக்களிடத்திலே இந்த உலகத்திற்குள்ளே கொண்டு செல்ல வேண்டும். என கேட்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இயேசு கிறிஸ்துவை புறஜாதியான மக்களிடத்திலே தூக்கிச் செல்லும் பணியிலே உங்கள் பங்கு என்ன? ஆகவே நாம் அவிசுவாசிகளை கொடுக்கும்படியாக கேட்கக்கூடாது. விசுவாசிகளையே கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுக்கும்படியாக உற்சாகப்படுத்த வேண்டும். விசேஷமாக இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தையை நாம் இன்று கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறவர்களிடத்திலிருந்து பரிபூர்ணமான தேவனுடைய வார்த்தையை நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று விசுவாசிக்கும் விசுவாசிகளிடத்திலிருந்துதான் கர்த்தருடைய ஊழியத்திற்கு உதவியை பெற வேண்டும். மேலும் விசுவாசிகளிடம் கொடுக்கும்படியாக கேட்பதிலும் வருத்தப்பட வேண்டாம், அதிலே தயக்கம் காட்ட வேண்டாம். ஏனென்றால் தேவனுடைய பணி இந்த முறையிலேயே நடைபெற வேண்டும் என்பது நம்முடைய விசுவாசம். தேவனுடைய முறையும் அதுதான். இப்பொழுது 3 யோவான் 8 வசனத்தை பார்ப்போம். வாசிக்கிறேன். ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாயிருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்துக் கொள்ள கடனாளிகளாயிருக்கிறோம். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு வீடுகளை திறந்து கொடுத்தால் நாம் அவர்களோட இந்த ஊழியத்திலே பங்காளிகளாக மாறுகிறோம். நாம் அவர்களுடைய வழிகளிலே உதவி செய்வோம் என்றால் அந்த ஊழியத்திலே நாமும் உடன் பங்காளிகளாயிருக்கிறோம், உடன் வேலையாட்களாயிருக்கிறோம் என்று சொல்கிறார். 2வது நிருபத்திலே தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாளை பார்த்து, விசுவாச துரோகிகளான மனிதர்களை வீட்டிலே ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்றும், அவர்களை ஏற்றுக்கொண்டால் அந்த மனிதர்களுடைய தீய செயல்களிலே பங்குள்ளவர்களாகிவிடுவார்கள் என்றும் யோவான் எச்சரித்தார். இந்த ஒரு எச்சரிக்கையால் உண்மையான தேவ ஊழியர்களையும் உபசரிக்காமல் சிலர் கதவை அடைத்திருக்கலாம். உண்மையான ஊழியர்கள் என்று நினைத்து கள்ள போதகர்களை உபசரித்துவிடக்கூடாது என்று கருதி அவர்கள் அவ்வாறு எச்சரிக்கை நடவடிக்கையாக செய்திருக்கலாம். ஆனால் யோவான் அவர்களை பார்த்து, ஒரு நிமிடம் போருங்கள், அவர்கள் ஒளியிலே நடந்தால், அவர்கள் அன்பிலே நடந்தால், அவர்களுக்குள் தேவனுடைய வாழ்க்கையை உடையவர்களாக அவர்கள் இருந்தால் நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவரால் பேசுகிறதை நாம் கண்டுகொள்ள முடியும். இந்த ஆவிக்குரிய பகுத்துணர்வு இப்பொழுது இருப்பதை விட ஆதி திருச்சபையிலே அதிகமாக இருந்தது என்று சொல்லலாம். நாமும் ஆண்டவரே, இந்த பகுத்தறிவை எனக்கு தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். நாம் அவர்களை விட அதிகமான அளவிற்கு வேதத்தை அறிந்திருக்கிற போதிலும் அந்த நாட்களிலே இருந்த ஆவிக்குரிய பகுத்து உணர்வு நமக்கு இல்லை என்றே சொல்லலாம். ஆனால் ஒரு மனிதனை தேவனுடைய மனிதன் என்று நாம் அடையாளம் கண்டுகொண்டவுடன், அந்த மனிதன் தேவனுடைய பணியை செய்கிறான் என்பதை அறிந்தவுடன் அந்த மனிதனுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அவ்வாறு நாம் செய்வதன் மூலம் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாகிவிடுகிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த ஊழியத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுகிற நீங்கள், கர்த்தருக்குள்ளே வளர்கிற நீங்கள் இந்த ஊழியத்திற்கு உதவி செய்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். காயு இவ்வாறு உதவி செய்ததால் தேவனுடைய வார்த்தையை அறிவிப்பதிலே அவர்களோடு உடன் பங்காளியானார். அருமையானவர்களே, நீங்கள் தேவனுடைய பணியிலே எவ்வளவு தூரம் பங்காளிகளாயிருக்கிறீர்கள் என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். அவருடைய பணியிலே ஒரு பங்கை நாம் எடுத்து செய்யும் பொழுது அதிலே உடன் வேலையாட்களாகிவிடுகிறோம். உதாரணமாக, நீங்கள் இந்த வானொலி நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்வதன் மூலமாக, இதற்கு தன்னார்வமாக உழைக்க நீங்கள் முன்வரும்பொழுது, இந்த ஊழியத்திற்காக இரண்டு பேராய் மூன்று பேராய் கூடி ஜெபிக்கும் பொழுது, இந்த பெரிய தேவ பணியிலே நீங்கள் பங்கு பெறுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். வட தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கேஸ் கம்பெனியிலே வேலை செய்கிறார். ஒவ்வொரு நாளும் யார் யார் வீடுகளுக்கு கேஸ் தேவை என்று சொல்லி குறிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வீடுகளிலே கொண்டு அடுப்பு எரிப்பதற்கான கேஸ் சிலிண்டரை அவர் கொடுக்க வேண்டும். இவ்வாறு கொடுக்கிற இந்த சகோதரன் ஆத்தும பாரம் நிறைந்தவராய், நான் என்னுடைய வாழ்க்கையிலே அநேகர் இந்த கர்த்தருடைய செய்தியை கேட்பதற்காக வானொலி பெட்டிகளை வாங்கி கொடுப்பேன் என்று தீர்மானம் செய்து ஒவ்வொரு மாதமும் தவறாமல் வானொலி பெட்டிகளை வாங்கி மற்றவர்களுக்கு விநியோகம் செய்கிறார். காரணம் என்ன? ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அவர் இந்த ஊழியத்திலே உடன் பங்காளி ஆக வேண்டும் என்ற பாரத்தோடு கூட இவ்வாறு செய்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் கர்த்தருடைய ஊழியத்திலே உடன் பங்காளிகளாக மாற விரும்புவீர்கள் என்றால், தன்னார்வமாக இந்த பணியிலே நீங்கள் இணைய விரும்புவீர்கள் என்றால், எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். தேவனுடைய பணியிலே பங்கு பெறுவது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமானதாயிருக்கும். தேவன் இந்த ஊழியங்களுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதத்திலே நீங்களும் பங்கடைய உங்களை அன்போடு அழைக்கிறோம்.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25.
கண்ணீர் விடுவாயே, காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. ஞானத்தில் பரநுனை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. இழந்து தீய வழியிலே நீ நடந்த வரும் கோபம் அறிந்திடாயோ, மதியை இழந்து தீய வழியிலே நீ நடந்த வரும் கோபம் அறிந்திடாயோ. கதியாம் நட்சண்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட கால இதுவே நல்ல கால என்றறியாயோ. கதியாம்பட்சண்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. சங்கத்தினில் ஊழியம் அகத்தியம் நிறைவேற இயேசுவை அழைத்தாரல்லோ. சங்கத்தினில் ஊழியம் அகத்தியம் நிறைவேற இயேசுவை அழைத்தாரல்லோ. மகத்துவ வேலையை மறந்து தூங்குவாயானால் பகற்காலம் முடி காலத்தில் என்ன செய்வா. மகத்துவ வேலையை மறந்து தூங்குவாயானால் பகற்காலம் முடி காலத்தில் என்ன செய்வா. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாய். காலத்தில் 120 ஆண்டு நோக்கி பின் அழித்தாரன்றோ. நோவாவின் காலத்தில் 120 ஆண்டு நோக்கி பின் அழித்தாரன்றோ. தாவாத கிருபையால் தாங்கி உனக்களித்த தவணையின் காலத்தில் வருட முடியலாமே. தாவாத கிருபையால் தாங்கி உனக்களித்த தவணையின் காலம் இவருட முடியலாமே. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாய். குறித்த முடிவை நீ அறியாயோ. முந்தியரே மியானியாவு குறித்த முடிவை நீ அறியாயோ. எந்த காலமும் சிரஞ்சீவி என்றெண்ணிடாமல் ஏத்த ஆயத்தமாய் எப்போதும் இருந்திடாயோ. எந்த காலமும் சிரஞ்சீவி என்றெண்ணிடாமல் ஏத்த ஆயத் எப்போதும் இருந்திடாயோ. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-9008-1221, 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். எரேமியா 33:6.